தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 27-32 வரை. அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்திருந்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வியட்நாம் நகரிலே பிரான்சிஸ் சேவியர் நியான் வான் தூன் என்கின்ற ஒரு நபர் ஏப்ரல் மாதம் 17 1928 ஆண்டு பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் 8 குழந்தைகளில் மூத்தவராக இவர் பிறக்கிறார். இவருடைய குடும்பம் பரம்பரை கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறது. வான் தூன் என்கின்ற நபர் பல உறவினர்கள் மறைசாட்சிகளாக இறந்த குடும்பத்திலிருந்து, அதாவது 1698 ஆண்டிலிருந்தே பல்வேறு விதமான உறவினர்கள் மறைசாட்சிகளாக இறந்த ஒரு குடும்பத்திலிருந்து இவர் பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் தந்தை இவர் சிறு வயதாக இருக்கிற போதே இறக்கக்கூடியவராக இருக்கிறார். தாய் இவரை பல்வேறு விதமான நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி வளர்க்கக்கூடியவராக இருக்கிறார். வியட்நாம் நகர் என்பது பல்வேறு விதமான கிறிஸ்தவர்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது. அந்த நகரத்திலிருந்து பல்வேறு விதமான கிறிஸ்தவர்கள் துன்பப்பட்ட கதைகளை எல்லாம் அவருடைய தாய் இந்த நபருக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, விவிலத்திலிருந்த பல்வேறு விதமான நிகழ்வுகளை எல்லாம் இந்த சேவியர் வான் தூன் என்கின்ற நபருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, குழந்தை தெரசாவின் வாழ்க்கை வரலாறை இந்த தாய் இந்த நபருக்கு சொல்லித்தரக்கூடியவராக இருக்கிறார். எப்படி அவர் பிறரை அன்பு செய்தார், எப்படி பிறரை மன்னிக்கக்கூடியவராக இருந்தார் என்பதையெல்லாம் இந்த குழந்தை தெரசாவின் வாழ்க்கை வரலாறிலிருந்து பல்வேறு விதமான நிகழ்வுகளை இவருக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதையெல்லாம் கேள்விப்பட்டு வளர்ந்த இந்த வான் தூன் என்கின்ற நபர் ஒரு குருவாக மாற வேண்டும் என்று சொல்லி தனக்குள்ளே ஒரு ஆசையை வளர்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதன் ஆர்வமாக இவர் குருமடத்திற்கு சென்று குருவாக திருநிலைப்படுத்தப்படக்கூடியவராக இருக்கிறார். ஜூன் மாதம் 11 1953 ஆண்டு இவர் வியட்நாம் நகரிலே ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு ரோமைக்கு சென்று ரோமையிலே திருச்சபை சட்டத்திலே முனைவர் பட்டம் பெறக்கூடியவராக இருக்கிறார். இவருடைய ஆற்றலையும் அறிவையும் கண்ட அப்போது இருந்த ஆயர்களும் திருத்தந்தையும் இவரை, திருத்தந்தை ஆறாம் பயஸ் இவரை ஆயராக திருநிலைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். வியட்நாம் நகரிலே முதல் முதலாக ஒரு ஆயராக திருநிலைப்படுத்தக்கூடிய நபராக, அந்த இடத்திலிருந்து வியட்நாம் நகரிலிருந்து ஒரு நபர் முதல் ஆயராக மாறுகிறார் என்றால் அது வான் தூன் என்கின்ற நபரை தான் பெருமை அவருக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. 8 வருடம் இவர் ஆயராக அந்த வியட்நாம் நகரிலே பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். பல்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். 6 மறை மாவட்டங்களை பிரிக்கக்கூடியவராக இருக்கிறார். மறைவட்டங்களாக பல்வேறு விதமான பணிகளை செய்து அங்கு இருந்த குரு மாணவர்களை வளர்ச்சி பணிக்கு அழைத்து செல்வதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை இவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஊரிலிருந்த அந்த மறை மாவட்டங்களில் இருந்த பக்த சபைகளை எல்லாம் உருவாக்குவதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து இளைஞர்கள், இறை மக்கள், பங்கு மக்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை பல்வேறு விதமான பணிகளுக்கு அழைத்து சென்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த வியட்நாம் நகரிலே அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த வியட்நாம் நகரிலே கம்யூனிஸ்ட் என்கின்ற குழு ஆண்டு வந்து கொண்டிருந்தது. இவர் செய்த பணிகளை எல்லாம் பார்த்தவர்கள், இந்த மக்கள் எல்லோரும் கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பல்வேறு விதமான வளர்ச்சி பணிகளுக்கு இந்த ஆயர், இந்த வான் தூன் என்கிற நபர் பல்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த கம்யூனிஸ்ட் நபர்கள் இவரை சிறைக்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிறை வாசத்தை இவருக்கு தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர் 13 ஆண்டுகள் சிறைவாசத்திலே சிறையிலே அடைக்கப்படக்கூடியவராக இருக்கிறார், எந்த தவறுமே செய்யாமல். பிறகு 6-7 ஆண்டுகள் வீட்டு சிறையில் வைப்பதற்கு அந்த அரசாங்கம் இவருக்கு ஆணையிடுகிறது. இவர் 6-7 ஆண்டுகள் வீட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார். காரணம், இவர் மக்களுக்காக பல்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடியவராக இருந்தார். மக்களுக்கு கிறிஸ்துவை முன்னிட்டு பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து அவர்களை உருவாக்குவதிலே அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். சாதாரணமாக சொல்வார்கள், அந்த மறை மாவட்டத்தில் இருந்த 127 குரு மாணவர்களை மட்டும் வைத்து இவர் அந்த மறை மாவட்டத்தை உருவாக்கவில்லை. மாறாக இவருடைய அந்த 6-7 காண்டங்களில் ஆயராக இருந்த காலங்களில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குரு மாணவர்களை உருவாக்கக்கூடிய பணியை இவர் செய்யக்கூடியவராக இருந்தார். அப்படி இளைஞர்களை இவர் முன்னிறுத்தி இளைஞர்களுக்கான ஒரு பணியை முன்னிறுத்திய காரணத்தினால்தான் இந்த கம்யூனிஸ்ட் குழுவினர் அவரை சிறைவாசத்துக்கு அழைத்து சென்று இவரை உள்ளிருத்து பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு ஆளாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிறகு திருச்சபை இவரை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான முயற்சிகளை செய்கிறது. முயற்சிகள் செய்து இவர் அந்த ஊரிலே வியட்நாம் நகரிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி அரசாங்கம் இவரை வெளிநடப்பு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இவரை ரோம் நகருக்கு அழைக்கிறார்கள். 1991ஆம் ஆண்டு பேராயர் வான் தூன் என்கின்ற நபர் வியட்நாமிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். இவர் ரோமைக்கு செல்கிறார். ரோமைக்கு சென்று அங்கு உள்ள ஒரு தேவாலயத்திலே இவர் பணிபுரியக்கூடியவராக இருக்கிறார். இவரிடத்திலே எப்படி இப்படிப்பட்ட தைரியத்தை இறைவன் உங்களுக்கு தரக்கூடியதாக இருந்தது, ஏன் இப்படிப்பட்ட பணிகளை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், நான் 13 ஆண்டுகள் சிறையிலும் 7 ஆண்டுகள் வீட்டிலும் இருந்தபோது தனிமையும் கைவிடப்பட்ட வேதனையையும் என்னை நெருக்கியது. ஆனால் நான் கடவுளால் வழிநடத்தப்படக்கூடியவனாக இருந்தேன். கடவுளின் நம்பிக்கையால் நான் வளரக்கூடியவனாக இருந்தேன். கடவுள் என்னை வழிநடத்தக்கூடியவராக இருந்தார். அந்த தனிப்பட்ட சூழ்நிலையிலும் சரி, என்னை கைவிடப்பட்ட நிலையிலும் சரி, சிறையில் நான் அனுபவித்த அனைத்து துன்பங்களும் கடவுளுடைய நம்பிக்கை என்னை வளர்க்கக்கூடியதாக இருந்தது. கடவுள் என்னை தான் வளர்க்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். 2000ஆம் ஆண்டு ஜூப்ளி ஆண்டிலே திருத்தந்தையாக இருந்த 2ஆம் ஜான்பால் இவரை அழைத்து மறைமாவட்ட குருக்களுக்கு இவரை தியானம் கொடுக்க அழைக்கிறார். தியானம் கொடுத்து அழைத்து தியானத்திலே இவர் பல்வேறு விதமான சிந்தனை, தன்னுடைய அனுபவங்களை, தன்னுடைய எல்லா விதமான சிந்தனைகளையும் அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த வான் தூன் என்கின்ற பேராயர், இவர் பேராயராக கர்தினாலாக உயர்த்தப்படக்கூடிய நிலையிலே ஜான்பால் 2ஆம் ஜான்பால் தன்னுடைய மறைவுரையில் இவரை பற்றி குறிப்பிடுகிறார். எந்த இருளை எதிர்கொண்டாலும் எந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய நம்பிக்கையில் வளரக்கூடியவராக இருந்தார். கடவுள் தனக்கு கொடுத்த நம்பிக்கையை வளர்த்தெடுக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி இரண்டாம் ஜான்பால் திருத்தந்தை இவரை பற்றி பெருமையாக பேசக்கூடியவராக இருக்கிறார். இவர் 16 செப்டம்பர் மாதம் 2002 இறைவனுடைய செய்ய சேரக்கூடியவராக இருக்கிறார். காரணம், இவர் சிறையில் இருந்து துன்பப்பட்ட காலங்களிலே பல்வேறு விதமான நோய்களுக்கு இவர் உள்ளாகக்கூடியவராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 18 அறுவை சிகிச்சைகள் இவருக்கு செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த 18 அறுவை சிகிச்சைகளில் 3 அறுவை சிகிச்சை மிகவும் கொடூரமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த 3 அறுவை சிகிச்சைகளில் இவர் கடவுளின் புண்ணியத்தில் தான் நான் பிழைத்தேன் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படி பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் நோய்வாய்ப்பட்டு இவர் இறக்கக்கூடியவராக இருக்கிறார். இவரை திருத்தந்தை பிரான்சிஸ் 2017 வணக்கத்துக்குரியவராக இவரை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த பிரான்சிஸ் சேவியர் நூன் வான் தூன் என்கிற நபர் வியட்நாமில் சாதாரண ஒரு மறைசாட்சியான ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்து பல்வேறு விதமான மக்களை கடவுள் நம்பிக்கையில் வளர்ப்பதற்கு, கடவுள் நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியவராக இருக்கிறார், நம்பிக்கை தருகிறவர் கடவுள் என்கின்ற சிந்தனையிலேயே அவர் வளரக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட வாழ்வை தான் தன்னுடைய வாழ்விலே அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து அதிகாரம் 58:9-14 வரை வாசிக்கின்ற போது நாம் கேட்கிறோம், இவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கடவுள் தங்களை கைவிட்டனர் என்று சொல்லி இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எசாயாவுக்கு கடவுள் சொல்லுகிற வாக்கு, நான் இந்த மக்களுக்கு ஒளியாக இருந்து இவர்களை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறேன், இவர்களை நம்பிக்கையில் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறேன். அதை தான் அழகாக அவர் சொல்கிறார். எசாயா 58:10 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் உன்னை தொடர்ந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், எல்லா துன்பமான நிலையங்களிலும் நீங்கள் பாபிலோனியருக்கு அடிமைகளாக இருக்கிற போது கூட கடவுள் உங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், தொடர்ந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், வறண்ட சூழலில் உங்களுக்கு நிறைவளிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை தான் அந்த வணக்கத்துக்குரிய தான் தூண் என்கிற நபர் சொல்கிறார், நான் பல்வேறு நிலைகளில் வறண்டு போயிருந்தாலும் சிறையில் நான் தனித்து விடப்பட்டாலும் இறைவன் என்னை தொடர்ந்து பாதுகாக்கிறார், எனக்கு நம்பிக்கை தருகிற கடவுளாக அவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை தான் என்னை வளர்த்தெடுத்தது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் எசையாவும் இந்த முதல் வாசகத்திலே அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார், வறண்ட சூழலில் உமக்கு நிறைவளிக்கக்கூடியவராக இறைவன் இருக்கிறார், உன் எலும்புகளை வலிமையாக்கக்கூடியவராக இருக்கிறார், நீர் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடி நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒரு போதும் வற்றாத நீரூற்று போலும் உன்னை வற்றாத நிலைக்கு அழைத்துச் செல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி முதல் வாசகத்திலே அந்த பாபிலோனுக்கு அடிமையாக இருந்த அந்த மக்களுக்கு எசாயா இறைவன் வழியாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். எல்லா நேரங்களிலும் கடவுள் மனிதன் என்கின்ற அந்த உடன்படிக்கையை இறைவன் தொடர்ந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி கடவுள் இன்றைய முதல் வாசகத்தில் எசையா வழியாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நாமும் அந்த ஒரு பாதையில் தான் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே தான் இன்றைய நச்சதி வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்கிறோம், இயேசு லேவியை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். லேவி சுங்கசாவடியிலேயே அமர்ந்து பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்படி பணி செய்து கொண்டிருந்த போது என்னை பின் சென்று வா, என்னை பின் செல் என்று சொன்னபோது உடனடியாக லேவி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளுக்காக பின் செல்லக்கூடியவராக இருக்கிறார். காரணம், லேவி இடத்திலே ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை, அந்த பணியிலே ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்வு, இந்த ஒரு வாழ்வை விடுத்துவிட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுக்கு இயேசுவை பின்பற்றுகிற போது எனக்கு அந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி இயேசுவை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை மேற்கொள்கிற போது இயேசு சொல்கிறார், லூக்கா செய்தி அதிகாரம் 5:32 நாம் வாசிக்கின்றோம், நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, அது மட்டுமல்ல நேர்மையாளர் அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார். இயேசு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நமக்கு சொல்கிறார் என்றால், இயேசு நமக்கு எல்லா நேரங்களிலும் உடன் இருக்கக்கூடியவராக இருக்கிறார், நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் மனம் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு உடனடக்கக்கூடியவராக இருக்கிறார். நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே நான் துணையாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். யார் தன்னை பாவிகளாக உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மனம் மாறுவதற்கு நான் துணையாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியான நச்சதி வாசகத்தை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறைவன் நமக்கு துணையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அதை தான் உங்களிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிடக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லி இன்று நாம் வசன முதல் வாசகத்தை நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நுகத்தை எடுப்பதற்காக, நம்முடைய துன்பங்களை அகற்றி விடுவதற்காக, நம்முடைய வேதனைகளை அகற்றி விடுவதற்காக இறைவன் நமக்கு துணையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் என்பதை தான் நச்சதி வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் தூய பவுலின் வார்த்தைகளிலே நாம் இரண்டு விதமான சிந்தனைகளை நாம் பார்க்கலாம். ஒன்று, கடவுள் நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியவராக இருக்கிறார். எப்படி அந்த வான் தூண் என்கின்ற நபருக்கு, வணக்கத்துக்குரியவருக்கு இறைவன் கடவுள் நம்பிக்கையை வளர்க்கக்கூடியவராக இருந்தாரோ, எல்லா துன்பமான நேரங்களிலும் கடவுள் அவருக்கு துணையாக இருந்து அவருடைய நம்பிக்கையை வளர்த்தெடுத்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் இறைவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி தூய பவுல் எபேசியர் கேள்வி திருமுகத்திலே அதிகாரம் 2:5 வசனங்கள் 8 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் கடவுளின் அருளாலேயே நம்பிக்கையின் வழியில் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் அருளாலேயே நம்பிக்கையின் வழியில் நாம் மீட்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் நமக்கு துணையாக இருந்து நம்மை நம்பிக்கையின் வழியில் நம்மை மீட்கக்கூடியவராக இருக்கிறார். இது தொடர்ந்து சொல்கிறார் எபேசியர்கள் திருமுகத்திலே தூய பவுல் அதிகாரம் 2:5 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இது உங்கள் செயல் அல்ல, இது நம்முடைய செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடையாக தூய பவுல் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுளின் அருளால் நம்பிக்கையின் வழியில் மீட்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது நம்முடைய செயல் அல்ல, மாறாக அது கடவுளின் செயலாக இருக்கிறது. இந்த கொரோனா காலங்களிலே நாம் பல்வேறு நிலைகளில் பல்வேறு துன்பங்களை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு நம்பிக்கையை தந்து நம்மை வளர்த்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் கடவுளின் அருளால் நம்பிக்கையின் வழியாக நாம் வாழ்வு பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற சிந்தனை நமக்கு தரப்படுகிறது. நாம் பல்வேறு நேரங்களிலே துன்பங்களால் துன்பப்பட்டு நோய்வாய்ப்பட்டு நாம் கஷ்டப்படுகின்ற நேரங்களிலே கடவுளின் அருள் நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் அருளின் வழியாக நம்பிக்கையின் வழியில் நாம் மீட்பதற்கு நமக்கு துணையாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை தான் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். இது மனிதனின் செயல்களால் அல்ல, மாறாக இது நம்மை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக கடவுளின் செயலால், கடவுளின் வாழ்வால், கடவுளின் கொடையால் இது நமக்கு தரப்படுகிறது. அதை தான் தூய பவுல் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ரோமியர் கேள்வி திருமுகத்திலே அதிகாரம் 12:5 வசனங்கள் 13 வாசிக்கின்றோம். அவர் அவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவிற்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கொடைகளை பெற்றிருக்கிறோம். நம்பிக்கையின் வழியாக அவருடைய கொடைகளை பெற்றிருக்கிறோம். அந்த நம்பிக்கையின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை மதித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை தூய பவுல் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் எல்லா நிலைகளிலும் நம்பிக்கை தரக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய துன்பமான நேரங்களிலும் சரி, மகிழ்ச்சியான நேரங்களிலும் சரி, நமக்கு இறைவன் நமக்கு துணையாக இருந்து நமக்கு நம்பிக்கையை வளர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கையில் நாம் எப்படி வளரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு திருவருள் சாதனமும், கிறிஸ்தவ திருவருள் சாதனங்கள் ஒவ்வொன்றும் நம்மை நம்பிக்கையில் வளர்ப்பதற்கான திருவருள் சாதனமாக இருக்கிறது. அது ஞானஸ்தானமாக இருந்தாலும் சரி, உறுதிப்பூஸ்தலாக இருந்தாலும் சரி, நற்கருணையாக இருந்தாலும் சரி, பாவசங்கீதனமாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, நோயிற்பூஸ்தலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு திருவருள் சாதனங்களும் நம்மை நம்பிக்கையில் வளர்ப்பதற்காக கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கொடையாக இருக்கிறது. அதிலும் மிகப்பெரிய கொடை நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த திருப்பலி, இந்த நற்கருணை கொண்டாட்டம் என்பது நாம் நம்பிக்கையில் வளர்வதற்கு இறைவன் தரக்கூடிய மிகப்பெரிய கொடையாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய இந்த கொடையை நாம் எப்படி பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம், இறைவன் நமக்கு தொடர்ந்து அருளை திருவருட்சாதனங்கள் வழியாக கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு முறையும் திருவருட்சாதனங்களை பெறுகிற போது, அது ஞானஸ்தானமாக இருந்தாலும் சரி, உறுதி பூஸ்தலாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணமாக இருந்தாலும் சரி, நோயில் பூஸ்தலாக இருந்தாலும் சரி, நாம் கடவுளுடைய நம்பிக்கையில் வளர்வதற்கு இறைவன் கொடுத்த அந்த திருவருட்சாதனங்களை நாம் நல்ல முறையிலே பக்தியோடு நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய நற்கருணை வழியாக இறைவன் நமக்கு திடத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய உடனிருப்பை உணர்வதற்கான ஒரு தருணமாக இந்த நற்கருணை இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நற்கருணையை நாம் பெறுகிற போது நாம் இறைவனுடைய நம்பிக்கையில் வளரக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இதைத்தான் இந்த வணக்கத்துக்குரிய தான் தூண் என்கின்ற நபர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நற்கருணை என்பது என்னை ஆழப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நான் இறைவனை பெறுவதன் வழியாக இறைவன் என்னோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். இறைவன் என்னில் வளரக்கூடியவராக இருக்கிறார். என் வழியாக பிறருக்கு செயலாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார் என்கின்ற சிந்தனை இந்த நற்கருணை வழியாக நான் பெறக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் அவர் சொல்கிறார், 13 ஆண்டுகள் நான் சிறையில் இருந்த போதும் கூட நற்கருணை கொண்டாட்டத்தை நான் ஒருபோதும் தவறியதில்லை. காரணம், நற்கருணை தான் எனக்கு திடத்தையும் பலத்தையும் நம்பிக்கையில் வளர்வதற்கான ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய திருவருட்சாதனத்தை பெற்றிருக்கிறோம். நற்கருணையை திருப்பலின் வழியாக, திருவருட்சாதனத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நற்கருணை நம் ஒவ்வொருவருக்கும் ஆழமான விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் தருகிற ஒரு அருட்சாதனமாக, கடவுள் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கிறார் என்கின்ற ஒரு தைரியத்தை தரக்கூடிய ஒரு அருட்சாதனமாக இருக்கிற போது இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் ஆல்பர்ட் ஸ்வீஸ்டர் என்கின்ற ஒரு வரலாற்று இயேசுவின் ஆராய்ச்சியாக முக்கியமான ஆய்வில், வரலாற்று இயேசுவை பற்றிய முக்கியமான ஆய்வில் கலந்து கொண்ட இந்த ஆல்பர்ட் ஸ்வீஸ்டர் என்கின்றவர் இறையலை படிக்கக்கூடியவராக இருக்கிறார். இறையலை படித்த பிறகு விவிலியத்தை படிக்கக்கூடியவராக இருக்கிறார். விவிலியத்தை படித்த பிறகு மருத்துவத்தை படிக்கக்கூடியவராக இருக்கிறார். மருத்துவத்தை படித்த பிறகு இவர் ஆப்பிரிக்கா நாட்டிற்கு சென்று ஒரு மறைவரப்பு பணியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இவர் மறைவரப்பு பணியை செய்கின்ற போது இவர் அந்த மறைபரப்பு பணி தளத்திலேயே இறக்கக்கூடியவராக இருக்கிறார். இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை ஒருவர் எழுதுகிற போது அவர் சொல்கிறார், இவர் கடவுள் கொடுத்த அருளை, நம்பிக்கையை தன்னுடைய வாழ்விலே வளர்த்தெடுக்கக்கூடியவராக இருந்தார். ஒவ்வொரு செயல்பாட்டின் வழியாகவும் கடவுள் கொடுத்த அந்த அருளையும் நம்பிக்கையையும் தன்னுடைய வாழ்விலே வளர்த்தெடுக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்கிறார். நாம் எப்படி கடவுள் கொடுத்த அருளையும் நம்பிக்கையையும் நம்முடைய வாழ்விலே வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் என்கின்ற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பெற்றிருக்கிறோம். திருவருட்சாதனத்தின் வழியாக கிறிஸ்துவை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து நம்மோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய மக்களாக, நம்பிக்கையில் வளரக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிற போது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக நடத்துவார். நம் ஒவ்வொருடைய செயல்பாடுகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென்.